வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வழங்கிய ராமாயணம் அத்தியாயம் 19 கூனியின் போதனை. அதுவரையில் ராமனை தன் வயிற்றில் பிறந்த குழந்தையாகவே பாவித்து வந்த கைகேயி இப்போது மந்தரையின் உபதேச வலையில் சிக்கி கெட்டுப்போனாள். பயமாக இருக்கிறது, என்ன செய்யலாம் சொல் மந்தரா? கௌசல்யைக்கு அடங்கி நான் அவளுடைய வேலைக்காரியாக போவதா? ஒரு நாளும் முடியாது. பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வித்தே தீர வேண்டும். நீ சொல்வதே சரி, ராமனை வனத்துக்கு அனுப்பிவிட வேண்டும் என்பது நிச்சயம். இதற்கு என்ன உபாயம் செய்யலாம் சொல், நீதான் சாமர்த்தியசாலி என்று மந்தரையை சரணடைந்தாள். அந்த சமயம் கைகேயியின் கண்களுக்கு மந்தரையின் கூன் வடிவம் கூட மிக சௌந்தரியமாக காணப்பட்டது. இது வெறும் ஹாஸ்யம் அல்ல, சூட்சுமமான மனத்தத்துவம். கைகேயி, இது என்ன வித்தை? உபாயம் என்னையா கேட்கிறாய்? உனக்கு ஏன் இவ்வளவு மறதி வந்து மூடிக்கொண்டது? அல்லது வேஷம் போடுகிறாயா? நானே சொல்ல வேண்டுமென்றால் சொல்லுகிறேன், கேள் என்றாள் மந்தரை. இதை சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறுத்தினாள். சொல் சொல், எப்படியாவது பரதனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும், ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்காமல் செய்ய வேண்டும் என்றாள் கைகேயி பரபரப்பாக.
சொல்லுகிறேன், அவசரப்படாதே. முன்னொரு காலத்தில் உன் புருஷன் தசரத சக்கரவர்த்தி தெற்கே சம்பரனோடு யுத்தம் செய்தது நினைவிருக்கிறதா? நீயும் கூட இருந்தாயே. இந்திரனுக்கு உதவியாகப் போனான் அல்லவா உன் புருஷன். வைஜெயந்தி நகரத்து சம்பரனை இந்திரன் சமாளிக்க முடியாமல் தசரதனுடைய உதவியை நாடினான். தசரதன் சென்று சண்டையிட்டு யுத்த காயம்பட்டு நினைவிழந்து போனான் அல்லவா? அப்போது அவனுடைய தேரை நீயே நடத்தி சாமர்த்தியமாக யுத்த களத்திலிருந்து வெளியே கொண்டு போய் அரசன் உடலில் பாய்ந்திருந்த அம்புகளையெல்லாம் மெதுவாக எடுத்து நினைவு தெளியச் செய்து அவன் உயிரை காப்பாற்றினாய். மறந்துவிட்டாயா? அப்போது அவன் உனக்கு என்ன சொன்னான்? இரண்டு வரங்களை கேள். எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று அவன் சொல்ல எனக்கு வேண்டும் போது கேட்கிறேன், இப்போது வேண்டாம் என்று நீ சொல்ல அப்படியே என்று அவன் கூறினான் அல்லவா? நீயே எனக்கு இதை சொல்லி இருக்கிறாய். நீ மறந்துவிட்டாய், நான் மறக்கவில்லை. அதை வைத்து இப்போது காரியத்தை சாதிக்கலாம். ராமன் பட்டாபிஷேகத்தை நிறுத்தி பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய் என்று புருஷனை கேள். இரண்டு வரத்தில் முதலாவதாக அதை கேள், இரண்டாவதாக ராமனை 14 வருடம் காட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று கேள். பாவம் என்று தயங்காதே, பயப்பட்டு நடுங்காதே, நான் சொல்வதை கேள். அப்படி ராமனை காட்டுக்கு அனுப்பிவிட்டால்தான் ஜனங்கள் அவனிடம் வைத்திருக்கும் அபார அன்பும் பற்றும் நாளடைவில் மறைந்து போய் உன் குமாரனுடைய யுவராஜ பட்டம் ஊர்ஜிதப்படும். போய் கோபக்கிரகத்தில் தரையில் படுத்துக்கொள். பழைய துணி உடுத்திக் கொண்டு தரையில் கிட. அரசன் வரும்போது பேச வேண்டாம், கண்ணெடுத்து பார்க்க வேண்டாம். உன் துயரத்தை அவன் சகிக்க மாட்டான் என்பது எனக்கு தெரியும். நம்முடைய காரியம் வெற்றியுடன் முடியும் என்றாள் மந்தரை. அரசன் என்னவெல்லாமோ ஆசை காட்டுவான், அதற்கு உட்படாதே. கேட்ட 2 வரமே வேண்டுமென்று பிடிவாதமாக இரு. சத்தியத்துக்கு பயந்து அரசன் கட்டாயம் வழிக்கு வருவான். உன்னிடம் அவன் வைத்திருக்கும் காதலின் வேகம் எனக்கு தெரியும். உனக்காக உயிரை கொடுக்க வேண்டுமானாலும் கொடுப்பான், நெருப்பில் விழச் சொன்னாலும் விழுவான். நான் சொன்னபடி செய், பயப்பட வேண்டாம். ராமனை வனத்துக்கு அனுப்பினாலொழிய உன் காரியம் சாதகமாகாது. ராமன் வெளியேற்றப்பட வேண்டும். அப்போதுதான் பரதனுக்கு நீ சம்பாதித்து தரும் பதவி ஸ்திரமாகும். இல்லாமற் போனால் பெற்ற பதவி கனவாக மறைந்து போகும். இதை நினைவில் வைத்துக்கொள். இந்த விஷயத்தில் விட்டுக் கொடுக்காதே, ஜாகிரதை என்றாள் மறுபடியும். கூனியின் இந்த உபதேசத்தை ஏற்றதும் முதலில் பயத்தில் மூழ்கிய கைகேயியின் முகம் பிறகு மலர்ந்தது. உன் புத்தி கூர்மையை நான் என்னவென்று சொல்வேன் மந்தரா? என்னை காப்பாற்றினாய் என்று சொல்லி குதிரை குட்டியைப் போல துள்ளி குதித்தாள். தாமதம் செய்யாதே, செய்ய வேண்டியதை உடனே செய். கரை உடைந்து போன பிறகு ஏரிக்கு அணை கட்ட முடியாது. சொன்னதையெல்லாம் கவனத்தில் வை, பிடிவாதமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உன் காரியம் சித்தியாகும் என்று ராமனை வனத்துக்கு அனுப்புவதைப் பற்றி மறுபடி வற்புறுத்தி சொன்னாள். கைகேயி, சந்தேகப்படாதே, நான் உறுதியாக இருப்பேன். இதோ பார் என்று அப்போதே கோபக்கிருகத்துக்குள் நுழைந்து தன் ஆபரணங்களையெல்லாம் சிதறி இறைத்துவிட்டு துணியை மாற்றிக்கொண்டு தரையில் படுத்துக் கொண்டாள். படுத்தவள் அழுத குரலில் மந்தரைக்கு சொன்னாள், மந்தரா, என் தந்தை கேகேயராஜனிடம் நீயே போய் சொல்லுவாய். பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்றோ அல்லது கைகேயி இறந்தாள் என்றோ இரண்டில் ஒன்று நீ போய் செய்தி சொல்லிவிடு என் மந்தரையே. இவ்வாறு சொல்லி உண்மையிலேயே தசரதன் செய்ததெல்லாம் மோசம் என்று எண்ணி அவன் மேல் கடுங்கோபத்தோடு தரையில் படுத்தாள். அப்போது அவள் அழகு குறையவில்லை. சிரித்தாலும் அழகு, கோபித்தால் அதுவும் ஓர் அழகு அல்லவா? அழகை பெற்ற பெண்ணின் முகம் பாப எண்ணம் நன்றாக புகுந்துவிட்டது. கைகேயினுடைய சுபாவம் முற்றிலும் மாறிப் போயிற்று. தன்னுடைய வாழ்க்கை அடிமை வாழ்க்கையாகப் போகும், பரதன் உயிருக்கு பெரிய ஆபத்து அருகில் வந்துவிட்டது என்ற திகிலானது பிசாசு போல் அவள் உயிரை பிடித்துக் கொண்டது.
புருஷனை ஒரு பெரிய விஷயத்திலே நிர்பந்திப்பதனால் ஏற்படக்கூடிய கூச்சமும், ராமனை காட்டுக்கு அனுப்பு என்று கேட்கப் போவதில் உண்டாகும் வெட்கம் பாபபயம் அனைத்தையும் உடனே மனத்திலிருந்து துரத்தி விட்டாள். உள்ளத்தை கல்லாக்கிக் கொண்டு விட்டாள். மிகப்பெரிய துக்கம் மேலிட்டவளாக உயிர்த்தும் வியர்த்தும் கண்களை மூடியும் நாகக்கண்ணிகையின் அழகை பெற்ற கைகேயி கூந்தலை விரித்தும் தூசிப்படிந்த தரையில் கிடந்தாள். ஓர் அழகிய பறவை வேடனுடைய அம்பால் தாக்கப்பட்டு கீழே திடீரென்று விழுந்தது போல் தரையில் கிடந்தாள். அவளுடைய உடலை அலங்கரித்த சகல திவ்ய ஆபரணங்களும் இங்கும் அங்கும் கருத்த ஆகாயத்தில் நட்சத்திரங்களைப் போல் பிரகாசித்துக் கொண்டு ஊடல் அறையில் சிதறிக் கிடந்தன. நீங்கள் இதுவரை கேட்டது ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன். வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை எஃப்எம். இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்.